الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده وأوفوا بالعهد إن العهد كان مسئولا عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وآله وسلم آية المنافق ثلاث إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وآله وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் இறுதி தூதர் காதிபுன் நபியின் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் மகத்தான கண்ணியமான சுன்னாக்களை வாழ்வில் அனுமனுவாக பின்தியர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தபிஊங்கள் சபா தபிஈங்கள் கியாமத் பரியந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளையை மதித்து இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் கண்ணியமான சங்கையான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்தவன் வாழ்வில் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறானோ விளக்கிருக்கிறானோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் பல வகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். யூதர்களால் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், அதே போன்று நசாராக்களால் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், குஃபார்களால் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், அதே போன்று முஸ்லிம்களுடைய சூரத்தில் வாழ்ந்த சில முனாஃபிக்கீன்களாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் அதிகமாக கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்களால் கிறிஸ்தவர்களால் குஃபார்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இலகுவாக முகம் கொடுப்பதற்கு அமைந்திருந்தும் சில நேரங்களில் முனாஃபிக்கீன்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் கொடுப்பது மிகவும் கஷ்டமாக, மிகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லும் போது வெளிசூரத்தில் முஃமின்கள் அதாவது முஸ்லிம்களை போன்று இருப்பார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், முன்சஃபில் சொல்லுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் உள்ளத்தில் நிஃபாக் நயவஞ்சத்தனம் அதிகமாக இருக்கும். அவர்களை இனம் காணுவது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல முனாஃபிக்கீன்கள் யார் யார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். எல்லா முனாஃபிக்கீன்களுடைய தலைவராக அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற கூடிய மனிதன் தலைவனாக இருந்த போது இந்த அனைவருடைய பேரையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு முன்னால் வஃபாத்துக்கு முன்னால் ஹுதாஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு கையில் ஒப்படைத்தார்கள். மதீனாவில் என்னென்ன நபர்கள் எல்லாம் முனாஃபிக்கீன்கள், ஆனா யாருடைய பேரையும் அல்லாஹுடைய தூதர் வெளி அதாவது பகிரங்கப்படுத்தி சொல்லவில்லை, ஆனால் அந்த எல்லா பேர்களையும் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய கையில் ஒப்படைத்தார்கள். என்னென்ன மனிதர்கள் எல்லாம் மதீனாவில் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் முனாஃபிக்கீன்கள் என்று அல்லாஹுடைய தூதர் இனம் கண்டு கொண்டார்கள். ஆனா கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் நினைக்கிறார்களே, நாம் நினைக்கிறோம் முனாஃபிக்கீன்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த அவர்கள் மாத்திரம்தான் முனாஃபிக்கீன்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆச்சரியம் என்னென்றால், அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் நிஃபாக் தன்மை உள்ளவர்களை இனம் காணுவது அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய காலத்துக்கு பின்னால் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் பல முனாஃபிக்கீன்கள் உருவாகினார்கள், பல நிஃபாக் தன்மை உள்ள நயவஞ்சகர்கள் உருவாகினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் நாம் ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் முனாஃபிக்கீன்கள் கிடையாது என்று சொல்லி, ஆனால் நம்மில் அநேகமான முனாஃபிக்கீன்கள் இன்று உயிரோடத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மில் முன்சப்பில் தொழக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, ஜகாத் கொடுக்கக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய, முன்பின் சுன்னத்துகளை தவறாமல் தொழக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, பல இபாதத்துகளை செய்யக்கூடிய மனிதர்களிலும் நிறைய முனாஃபிக்கீன்கள் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படி மதிப்பது இவர் முனாஃபிக்கீனா இல்லையா என்று நமக்கு யாருக்கும் சொல்ல முடியாது. இவர் முனாஃபிக், இவர் நிஃபாக்குள்ளவர் என்று சொல்லி நமக்கு ஃபத்வா கொடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சில ஹதீஸ்களை வைத்து அந்த சிஃபாத்துகள், அந்த பண்புகள் யாரிடத்தில் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் எண்ணிக்கொள்ள வேண்டும், நான் ஒரு முனாஃபிக், நான் ஒரு நிஃபாக்குள்ளவர், நான் ஒரு நயவஞ்சகர் என்பதை இந்த ஹதீஸ் யார் யாருக்கு பொருந்துமோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த தன்னையில் இருந்து நான் எப்படி வெளியில வாரது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நாம் பார்க்கலாம் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வர்களே சில சிபாத்துகளை சொல்லி காட்டினார்கள். யார் அமானிதத்துக்கு மோசடி செய்வாரோ அவர்கள் முனாஃபிக் என்று சொன்னார்கள். அமானிதத்துக்கு மோசடி செய்யக்கூடிய பண்புள்ளவர் முனாஃபிக் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வாக்கு கொடுத்துட்டு வாக்கு மீறக்கூடியவர் முனாஃபிக் என்று சொன்னார்கள். பேசினால் பொய்யை பேசக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் முனாஃபிக் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் ஏராளமான சிபாத்துகளை, முனாஃபிக்கிங்களுடைய பண்புகளை சொல்லியிருக்கிறான். பாவத்தை ஏவக்கூடிய பண்பு யாருக்கிட்ட இருக்குமோ, நன்மைகளை தடுக்கக்கூடிய பண்பு யாருக்கிட்ட இருக்குமோ, இவர்கள் முனாஃபிக் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களை, என்ன சொல்ல வாரன் என்றால், இந்த முனாஃபிக்கிங்களுடைய பண்புகளில் இன்றைக்கு அநேகமாக இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை மீறக்கூடிய பண்புள்ள நிறைய முனாஃபிக்கிங்களை, அந்த பண்புள்ள மனிதர்களை எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் காண முடிகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வர்களே, நாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம் இந்த ப்ரோமிஸ், வாக்குரிமை என்பது சிறிய ஒரு விடயம் என்று நினைக்கிறோம். ஆனா இது பெரிய ஒரு பாவம் என்பதை மறந்துட்டோம். பெரிய ஒரு பாவம், இது ஒரு தவறு, இது ஒரு மனித சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஏராளமான வாக்குகளை அளிக்கிறான், ஏராளமான வாக்குறுதிகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அல்லாஹ் வாக்களிக்கிறான், முஃமின்களுக்கு யாரெல்லாம் சாலிஹான இபாதத்துகள் செய்வார்களோ லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் அதீம், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து மகத்தான கூலியை கொடுப்பேன் என்ற வாக்கை நான் அளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது வஅதல்லாஹுல்லதீன முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், முஃமின்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் சொர்க்கத்தை கொடுப்பதாக. இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான வாக்குகளை அளித்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வஅதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய ப்ரோமிஸ், வஅதல்லாஹ் லா யுக்லிஃபுல்லாஹுல் வஅதா, அல்லாஹ் வாக்களிக்கிறான், நான் வாக்க மீற மாட்டேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் வாக்களிக்கிறான், அவனுடைய வாக்கு அவன் மீற மாட்டேன் என்று சொல்லி வாக்களிக்கிறான். இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ் சொல்றான் என்னுடைய வஅதா உண்மை. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்கு மீறாதவன், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. அப்படிப்பட்ட அல்லாஹ் அடியார்களிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறது, ஏந்த அடியானும் வாக்கு மீறக்கூடாது, ப்ரமிஸ் பண்ணினா அதை மீறி நடக்க கூடாது, கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் புனர்களே, இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கிறோம். ஆசிரியர்களை எடுத்தால் இன்றைக்கு வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய ஏராளமான ஆசிரியர்களை காணலாம். மார்க்க அறிஞர்களை எடுத்தால் வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய நிறைய மார்க்க அறிஞர்களை பார்க்கலாம். கணவன் மனைவி எடுத்தால் மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கும் வாக்கு மாறுதல் செய்யக்கூடியதை பார்க்கலாம். எல்லாத்தை விடவும் இன்றைக்கு நிறைய அரசியல் தலைவர்களை பார்க்கலாம். இன்றைக்கு வாக்குக்காக வேண்டி, தன்னுடைய பொக்கெட்டில் வாக்கை நிறைத்துக் கொள்வதற்காக வேண்டி அரசியல் காலம் வந்துவிட்டால் கொடுக்கக்கூடிய வாக்குகளை பார்த்தால் வானத்தில் இருந்து தங்கமலை பெய்ந்து விடுமோ என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை பார்க்கிறோம். அது கண்ணியமான சகோதரர்களே, இந்த வாக்கு என்பது, இந்த ப்ரமிஸ் என்பதை நாங்கள் சிறிய ஒரு தவறாக, பாவமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதை குர்ஆன்ல வன்மையாக கண்டிக்கிறான், குர்ஆன்ல அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுறேன். குர்ஆன்ல அல்லாஹ் சூரா தௌபால ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறேன். இன்னைக்கு நம்ம அநேகமானவர்கள் இருக்கிறோம், கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருப்போம், அல்லாஹ் கிட்ட ஒரு வாக்களிப்போம், யா அல்லாஹ் நீ என்னுடைய முகத்தை பார்த்தால், எனக்கு உதவி செய்தால், நான் நல்லவனாக மாறி என்ன போல இருப்பவர்களுக்கு உதவி செய்வேன். அல்லாஹ் கிட்ட ப்ரமிஸ் பண்றாங்க, அல்லாஹ் கிட்ட வாக்களிக்கிறாங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு அருள் புரிந்தால், எனக்கு நீ உதவி செய்தால், ஆட்சி அதிகாரத்தை தந்தால், பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டை தந்தால், இந்த நாட்டில் ஒரு உயர்ந்த மனிதனாக என்னை ஆக்கினால், என்னொரு தனவந்தனாக ஆக்கினால், என்னுடைய வியாபாரத்துடைய கஷ்டங்களை நீக்கினால், உன்னுடைய புறத்திலிருந்து உதவியை தந்தால், நான் நல்லவனாக மாறி என்ன போன்றவர்களுக்கு உதவி செய்வேன். இரக்கமுள்ள ரஹ்மான், பலம்மா ஆதாஹும் மின் ஃபதலிஹி, அவனுடைய அருட்கொடைகளை கொடுத்து விட்டால், பஹிலூ பிஹி, இவன் இறுக்கி பிடிக்கிறான், கஞ்சனாக இருக்கிறான், கொடுத்த வாக்கை மறந்து விடுகிறான். 7 லட்சம் பொறுமதியான கதிரையில் உட்கார்ந்தத்துடன் மக்களுக்கு கொடுத்த வாக்கை மறந்து விடுகிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, வாக்க நிறைத்து விட்டு கொடுத்த வாக்கை மறக்கக்கூடிய சமூகத்தில் கண்ணியமான சகோதரர் இப்படி வாழும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீ பொய் சொன்னதற்காக, எனக்கு தந்த வாக்குக்கு நீ மாறு செய்ததினால அல்லாஹ் வன்மையாக கண்டித்து சொல்றான். இவனுடைய உள்ளத்தில் நிஃபாக்கை போட்டு விடுவேன். கண்ணியமான சகோதரர்களே, கொடுத்த வாக்குக்கு மாறு செய்ததினால் நாம் உள்ளத்தில் நிஃபாக்கை போட்டு விடுகிறோம். அதனால் தன் கண்ணியமான சகோதரர்களே, அரசியல்வாதிகள் நிறைய தலைவர்கள் கொடுத்த வாக்கை ஏன் நிறைவேற்ற முடியாது என்றால், இயல்புலே சிலருடைய உள்ளத்தில் அல்லாஹ் நிஃபாக்கை போட்டுவிட்டான். இயல்பாகவே அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முனாபித்தன்மை போட்டுவிட்டான். சில தலைவர்களை, சில தொழிலாளிகளை, சில முதலாளிகளை, சில மார்க்கறிஞர்களை, சில ஆசிரியர்களை எடுத்தால் உள்ளத்தில் நிஃபாக், ஏன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை. உலமாக்கள் சொல்லுறாங்க, அதே நிஃபாக் தன்மையுடன் அவர் மௌத்தாகினால் அவர் ஒரு முனாபிக், அவர் ஒரு முனாஃபிக் என்பதாக இமாம் இப்னு அபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமான சகோதரர், அதனால தான் குர்ஆன் சொல்லுது, வஃஃபு பில் அஹத், இன்னல் அஹத கான மஸ்ஊலா, நீங்க ப்ரோமிஸ் பண்ணினா, செக்ல சைன் பண்ணினா, கடன் எடுத்தா, கொடுத்த வாக்கு நிறைவேற்றுங்க. இல்லண்டா இன்னல் அஹத கான மஸ்ஊலா, நாளை மறுமையில யாரும் உதவி செய்ய முடியாத அந்த நாளில் அல்லாஹ் வாக்குரிமை பற்றி விசாரிப்பான், கொடுத்த பொலிசை பற்றி வாக்கை பற்றி அல்லாஹ் கேட்பான். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் இதை மட்டும் சொல்லல, முஃமின்கள்ல நல்லவர்களும் இருக்கிறாங்க, வாக்கை பேணக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகூ மா ஆஹதுல்லாஹ அலை, முஃமின்கள்ல சில ஆண் சிங்கங்கள் இருக்கிறாங்க. எப்படிப்பட்டவங்க என்றால், கொடுத்த வாக்கை சரியாக நிறைவேற்றுவாங்க. ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, நபியே வஸ்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், இஸ்மாயில பத்தி அதிகமாக பேசுங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த பத்தி அதிகமாக யாபகம் செய்யுங்க. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான் தெரியுமா? இன்னஹு கான ஸாதிகல் வஅதி, ஹதரத் இஸ்மாயில் கொடுத்த வாக்கை சரியாக நிறைவேற்ற கூடிய ஒரு நபி, ஒரு ரசூல். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த வாக்கை, கொடுத்த ஒப்பந்தத்தை சரியாக நிறைவேற்ற கூடிய ஒரு நபி. அல்லாஹ் சூரா முஃமினூனுடைய 8வது வசனத்தில் முஃமின்களுடைய சிஃபாத், பண்புகளை சொல்லும் போதே, வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், முஃமினண்டா யார் தெரியுமா? கொடுத்த வாக்கை, கொடுத்த ப்ரமிஸை சரியாக நிறைவேற்றுவாரே. இன்றைக்கு கடன் எடுக்கிறாங்க, இன்றைக்கு வாக்களிக்கிறாங்க, இன்றைக்கு ஏதாவது ஒரு விடயத்துல பொறுப்பு எடுக்கிறாங்க, ஆனா அதை சிம்பிளாக கொடுத்த வாக்கை மறந்துடுறாங்க. அவங்களுக்கு விளங்குதில்லை, இது ஒரு பெரிய ஒரு பாவம், பெரிய ஒரு தப்பெண்டு விளங்குதில்லை, சிம்பிளாக கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவங்க ஒரு முனாஃபிக் என்று சொல்லி காட்டினாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, நான் ஒரு தீன்தாரி வாப்பா, நான் தீனுள்ள ஒரு மனிதன், ஆனா வாக்க சரியாக பேணாட்டி அவர் பெரும் அவுலியாவாக இருக்கலாம், அவர் பெரிய ஒரு ஆபிதாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தை இரவுப்பகலாக ஓதி திரியலாம், ஆனா வாக்கை மீறினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா தீன லிமல்லா அஹ்தலஹு, வாக்கு மீறினால், கொடுத்த வாக்கை நிறைவேற்றாவிட்டால் அவருக்கு தீனே இல்லை என்று சொன்னாங்க, அவருக்கு தீனே இல்லை என்று சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள், இன்னும் சில மக்களுக்கு ஃபத்வாக்கள் கேட்டு வரும் போது கண்ணீர் வடித்து பதுவாசிறாங்க, கண்ணீர் வடித்து பதுவா செய்யறாங்க, பள்ளிக்குள்ள பதுவா செய்யறாங்க. ஹசரத் வாக்கு தந்தாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணிட்டாங்க, ஆனா வாக்குக்கு மாறு செய்யறாங்க. எடுக்கும் போது வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய எல்லா பேரையும் சொல்லி எடுத்துட்டு கேட்கும் போது முகத்துல பாயிறாங்க, வாக்கு மீறுறாங்க. வாக்கம் ஈடுறாங்க. கண்ணியமான சகோதரர் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அவனுக்கு தீன் கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, கடன் எப்படி எடுத்தால் கொடுக்க வேண்டுமோ அதே மாதிரி தான் வாக்கும் ஒரு கடன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. இப்படி மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல் இதது தைன், வாக் என்பது அதாவது அந்த ஒருவருக்கு ப்ரொமிஸ் பண்ணினால் அதுவும் ஒரு கடன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன் ரோம் மன்னனுக்கு தாவத் கொடுப்பதற்கு போறாங்க. அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன் ரோம் மன்னனுக்கு தாவத் கொடுக்க போறாங்க. ரோம் மன்னன் இஸ்லாத்தை பத்தி பெரிசாக கேட்கல, ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, உங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப ஏழெட்டு காரணங்களை சொல்லிட்டு ஏழாவது அல்லது ஆறாவது காரணமாக சொல்றாங்க, எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்தது வல் வஃபாஉ பில் அஹத், வாக்கு கொடுத்தா வாக்கு நிறைவேற்றுங்க. இதை எங்களுக்கு எங்கட நபி அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால் அவாய் இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு சில கனிமத் பொருட்களை கொண்டு வராங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது வாக்களித்து இருக்கிறாங்களா? ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எழும்பி சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஏதாவது கனிமத் வந்தால் கையை இப்படி இரண்டாக விரித்து சொன்னாங்க, இந்த முறையில மூன்று தடவை மூன்று பொருட்கள் உங்களுக்கு தருவேன். உடனே அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 500 பொற்காசிகளை தங்களுடைய இரண்டு கையாலையும் அள்ளி ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. ஏன்? அல்லாஹுடைய தூதருடைய வாக்கு மீறக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவர்களே, இஸ்லாமியர்கள் என்றால் முஸ்லிம்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறாத ஒரு சமூகம். இப்ப அல்ல, அந்த காலத்துல 1400 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலத்துல, அதற்கு பின்னால் வந்த சில தாபியங்கள் முஃபஸ்ஸிரீங்கள் முஹத்தீஸீங்களுடைய காலத்துல, இந்த காலத்தை எடுத்தால் அதிலும் குறிப்பாக பசாரை பெட்டாவை எடுத்தால் சில ஆபீஸ்கள் எடுத்தால் வாக்கு மீறுறதெண்டா அந்த அந்த தனி சப்ஜெக்டாக வச்சா அந்த மக்கள் கிட்ட தான் படிக்கணும், அதுல தான் அவங்களுக்கு தான் எம்ஏ பிஏ முடிக்கணும். அந்த அளவுக்கு வாக்கு மீறதுல மாஷா அல்லாஹ் அவங்களை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. பாவம் என்றாங்களே இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அப்துல்லா அதாவது ஹுதாபத்து குன் யமான் ரலியல்லாஹு சொல்றாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க, நானும் ஏண்ட வாப்பா ஹுசைல் ரலியல்லாஹு இரண்டு பேரும் மக்கால் இருந்து மதீனாவுக்கு வந்தோம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பத்ருக்கு கலந்து கொள்வதற்காக. வார வழியில சில குஃபார்கள் எங்களை பிடித்து கொண்டு கேட்டாங்க, எங்க போறீங்க? நாங்க சொன்னோம் மதீனாவுக்கு போறோம், பேச்ச மாத்திடும், பதிலுக்கு பதிலில் கலந்து கொள்ள போறோம் என்று சொல்லாமல் சொன்னோம் நாங்க மதீனாவுக்கு போறோம். உடனே அந்த குஃபார்கள் சொன்னாங்க, மாற்றுவது எனக்கு சகோதரர்கள் சொன்னாங்க, சரி நீங்க மதீனாவுக்கு தான் போக வேண்டும், பதிலில் கலந்து கொள்ள கூடாது. நாங்க எங்களுக்கிட்ட சத்தியம் எங்களுக்கிட்ட ஒரு வாக்கு எடுத்தாங்க, நாங்க வாக்கு கொடுத்துட்டு போனோம். இப்ப பதில நாங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், வார வழியில இப்படி குஃபார்கள் எங்களை கைது செஞ்சாங்க, இப்படி இப்படி கேட்டாங்க, நாங்க வாக்கு கொடுத்துட்டு வந்தோம். அல்லாஹுடைய தூதர் சொல்லல, இது மார்க்கம், இது தீன், இந்த நேரத்துல வாக்க பாக்கியலா, இந்த இடத்துல நாங்க எதிராக போராடணும் என்று சொல்லல. ஹுதாபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய வாப்பா ஹுசைல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, ரெண்டு பேரும் வந்த வழியிலே மதீனாவுக்கு போங்க, நாங்க உங்களோட வாக்கை நிறைவேற்றோம். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம்கள் என்றால் வாக்கை சரியாக சரியாக அந்த நிறைவேற்றக்கூடிய ஒரு சமூகம் என்பதை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். சுராக்கா எங்களுக்கு தெரியும், இன்னும் சில நாட்களில் எங்களை முன்னோக்கி முஹர்ரமுடைய மாதம் வரவே எங்களை முன்னோக்கி வர இருக்கிறது. அது ஹிஜ்ரத்துடைய மாதம், அது ஹிஜ்ரத்துடைய மாதம். அது ஹிஜ்ரத்துடைய மாதம் என்று சொல்வதை விட வாக்கை உண்மைப்படுத்திய மாதம், அல்லாஹ்வுடைய தூதர் வாக்கை சரியாக கடைபிடித்த மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க, பின்னால சுராக்கா என்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக விரட்டி வாரார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்திலிருந்து இறங்கி சுராக்காவை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க ஏன் எங்களை பின்னால எங்களை பின்னோக்கி வாரீங்க? சுராக்கா சொன்னாரு, குஃபார்கள் அறிவித்திருக்கிறாங்க உங்களோட தலையை கொண்டு வந்தா நூத்து கணக்கான ஒட்டகங்களை தருவதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுராக்கா நான் உனக்கு ஒரு வாக்கு தாரே, நீ ரோம் பாரசி மன்னனுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடங்களை ஓண்ட தலையில் அடிந்த நீ எப்படி இருப்பாய்? கனவுல கூட எண்ணி பார்க்க முடியாது. சுராக்கா கேட்கிறாரு, பாரசி மன்னனுடைய அந்த தலையில் அணிந்திருக்கக்கூடிய கிரீடம் என்னுடைய தலையிலா? நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உடனே சுராக்கா என்ற மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதை விட்டும் அந்த இடத்தை விட்டும் போய்விடுறாரு. உமர் ரலியல்லாஹுனுடைய கிலாபத் ஆட்சி காலம் சுமார் 20 வருடங்களுக்கு பின்னால் ரோம் வெற்றி பெறப்படுவதே அந்த பாரசி மன்னனுடைய கிரீடம் முன்னால் வைக்கப்பட்டிருக்குது. உமர் ரலியல்லாஹு அழைத்து வந்து சொன்னாங்க, சுராக்காவோட தலையில இந்த கிரீடத்தை அணிவீங்க. 20 வருடத்துக்கு முன்னால் கொடுத்த வாக்கு இப்பொழுது நிறைவேற்றப்படுவது. முஸ்லீம்கள் என்றால் வாக்கை மீறாதவர்கள், வாக்களித்தால் தவறளிக்க, அதாவது வாக்குக்கு மாறு செய்யக்கூடாதவர்கள். நான் ஏன் இந்த தலைப்படுத்தேன் என்றால், இது ஒரு அரசியல் காலம். எங்கு பார்த்தாலும் வாக்குகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம். எங்கட மக்கள் எடுத்தாலும் வாக்குகள் அதிகமாக கொடுக்கறாங்க. அதே மாதிரி வியாபாரிகள் எடுத்தாலும் நிறைய வாக்குகளை கொடுக்கறாங்க. இன்னைக்கு பள்ளிகளுக்கு வந்து சிலர்கள் போன் பேசுறாங்க, பள்ளி என்று கூட விளங்குறில்ல, சத்தம் போட்டு பேசுறாங்க, கடன் கொடுத்தவர்களுக்கு பதுவா செய்யறாங்க. ஏன்னா வாக்கு மீறப்படும் போது தன்னையே மறந்துட்டுறாங்க, சுயநலத்தை மறந்துட்டுறாங்க, தன்னை மறந்து மற்றவர்களுக்கு பதுவா செய்யறாங்க. ஏன் வாக்குகள் மீறப்படும் போது மனிதன் தன்னுடைய, அதாவது தன்னுடைய உணர்வுகளை மறந்து விடுகிறான். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி தான் இன்னைக்கு உலக நாடுகள் என்று பார்க்கும் போது, இன்னைக்கு நாங்க சொல்றோம் ஐநா, யுஎன் என்று சொல்றோம், வல்லரசு நாடு என்று சொல்றோம், அவங்க வாக்கு கொடுத்தா வாக்கு மீற மாட்டாங்க என்று பலர்கள் பேசுறாங்க. இஸ்லாத்தை தவிர மற்ற அனைத்தும் வாக்கு மீறக்கூடிய ஒரு சமூகம் தான். நான் மதங்களை சொல்லல, இன்னைக்கு அமைப்புகளை சொல்றேன், மதங்களை சொல்லல, அமைப்புகளை சொல்றேன். அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, வாக்குகளை மீறக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு இஸ்லாமிகளுடைய உரிமைகள் இன்னைக்கு பறிக்கப்படுவது. இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர், எங்களுக்கு தெரியும் 1447 இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் ஒரு ஒப்பந்தம், ஒரு வாக்கு நடக்குது, ஒரு வாக்குரிமை நடக்குது. அந்த மக்களுக்கு 3-3 சட்டம் தவிர மற்ற அனைத்தும் காஷ்மீர் மக்களுடைய சுய ஆட்சிக்கு கீழால் தான் வர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்யப்படுவது. 1947 11 மாதம் 2 தேதி அப்பொழுது இருந்த நேரு என்று சொல்லக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த காஷ்மீர் மக்களுக்கு என்னென்ன சுதந்திரங்கள் இருக்குது, நாங்க வாக்கு கொடுக்கிறோம், இந்த வாக்கு மீற மாட்டோம். ஆனா இன்றைக்கு 370 என்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்ட யாப்பை மாற்றுவதற்காக, முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக அந்த காஷ்மீர் மக்களை நெருப்பில் போட்டெரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த காஷ்மீர் சிறார்களை துண்டு துண்டாக அறியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எதற்காக? அந்த வாக்கை, வாக்கை மாற்றுவதற்காக, அந்த ஒப்பந்தத்தை, அக்ரிமெண்டை மாற்றுவதற்காக. ஆனா கண்ணியமான சகோதரர்கள், இந்த 370 சட்டத்தை மாற்றுவதற்காக எத்தனையோ பேர் கையொப்பம் வைக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்த ஒரு ஒப்பந்தம் இன்று வரைக்கும் மாறல. அதை சொல்லி என்னுடைய குதுபாவை நிறைவுக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியா காலத்துல காபத்துல்லா உள்ளுக்கு வாராங்க சொல்வதற்காக. காபாவுடைய சாவி, காபாவுடைய சாவி தல்ஹா ரழியல்லாஹுடைய கையில் இருக்குது, உஸ்மானி இப்னு தல்ஹா ரழியல்லாஹுடைய கையில இருக்குது. அவங்க நபியை பார்த்து சொல்லுறாங்க, நபி அவங்க சொல்றாங்க, நான் காபாக்குள்ள தொழணும், காபாவை திறங்க சொல்றாங்க, நான் திறக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் யாபகம் வச்சுக்கோங்க, ஒரு காலம் வரும், அப்போது அந்த சாவி எந்த கையில இருக்கும், அது யாருக்கு ஒப்படைக்கணும் என்ற பொறுப்பும் என்னுடைய கையில் இருக்கும். உடனே உஸ்மான் இப்னு தல்ஹா சொன்னாரு, அப்படி ஒரு காலம் வரவே வரமாட்டாரு, அப்படி வந்தால் நான் பூமிக்கு மேலால் வாழ்வதை விட நான் செத்து மடிவது நல்லது என்று சொன்னாங்க. இப்ப ஹிஜ்ரி 8 ஃபத்ஹு மக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லமுடைய கையில காபாவுடைய சாவி, காபாவுடைய சாவி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை திறந்தாங்க, போய் தொழுதாங்க. தொழும் போது, தொழுது விட்ட பின்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த சாவி எந்த கையில தாங்க, நாங்க இனிமேல் காபாவை பராமரிக்கிறோம். நபி அவங்க எதுவுமே பேசல, கேட்டாங்க, ஐன அபு தல்ஹா, எங்க தல்ஹா ரலியல்லாஹு அன், எங்க உஸ்மான் இப்னு தல்ஹா, இதோ யா ரசூலல்லாஹ், இந்த காட்சியை கண்டவுடன் இதை உண்மைப்படுத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம், உஸ்மான், உஸ்மான் சொல்லி காட்டினாங்க, திறப்பு இது இனிமேல் உங்களோட பரம்பரை தான் வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களோட பரம்பரையுடைய கையில இருந்து யாராவது எடுத்தால் அவர்கள் அநியாயக்காரர்கள். சொல்லி தல்லாஹுடைய தூதர் உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையில காபாவுடைய சாவிய ஒப்படைக்கிறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, 16-17 நூற்றாண்டு ஆகியும், ஆயிரக்கணக்கான வருடங்கள் தாண்டியும் இன்னும் அந்த ஆளு ஷேபாவுடைய குடும்பத்துல தான் காபாவுடைய சாவி இருக்குது. எங்களுக்கு தெரியும் 2014 2014 10 23 ஆலு ஷேபா, அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்த அஷேக் அப்துல் காதிர் இப்னு தாஹா என்பவர் வஃபாத்தாகிறார். 108th தலைமுறை, 108th மனிதனாக அந்த காபாவுடைய சாவியை வைத்திருந்தார். அதற்கு பின்னால் சுபஹானல்லாஹ், எத்தனையோ மன்னர்கள் சவுதியில மாறிட்டாங்க, ஆனா எந்த ஒரு மன்னனும், இப்பொழுது இருக்கக்கூடிய மன்னனும் மோசமாக இருந்தாலும் இந்த வாக்குக்கு மாறு செய்யலா, இந்த வாக்குக்கு மாறு செய்யலா. இப்பொழுது 109th அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹுடைய பரம்பரையில் வந்த ஒருவருடைய கையில தான் காபாவுடைய சாவி இருக்குது. நான் என்ன சொல்றேன் என்றால், 72 வருடங்களுக்கு முன்னால போட்ட இந்திய அமைப்பு 370 அந்த சட்டையாப்பை இன்று மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறாங்க. ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னால் போட்ட யாப்பு, போட்ட சட்ட கோர்வ, அந்த சல்லுடைய வாக்கு, எத்தனையோ மோசமான சவுதி மன்னர்கள் வந்தும் இதுவரைக்கும் இந்த வாக்கை மாறு செய்யல. ஏன்னா மாறு செய்யலா, முஸ்லீம்கள் என்றால் கொடுத்த வாக்கை மீறாதவர்கள். கண்ணியமான சகோதரர்களை, மிக அன்பாக பணிவாக இரக்கமாக சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறுதியாக புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்றேன், ஒரு நாளும் அல்லாஹுடைய பேரை சொல்லி சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹுடைய பேரை சொல்லி வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தாரேன், எடுத்த கடனை இப்படி தருவேன் என்று வாக்கு கொடுத்துட்டு சரியாக நிறைவேற்றாவிட்டால், அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நாளைக்கு 3 பேருக்கு எதிராக அல்லாஹ் அதாவது வாதிடுவார், 3 பேருக்கு எதிராக அல்லாஹ் வாதிடுவார். 2223 ஹதீஸ் புகாரில் வருவது, அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக வாதிடுவான். அதுல ஒருவர் யாரு தெரியுமா, கண்ட இஸ்தாப் கிட்ட வேலை வாங்கிட்டு சரியான கூலிய கொடுக்காத பொஸ்மாருக்கு எதிராக அல்லாஹ் வாதிடுவார், பொஸ்மாருக்கு எதிராக அல்லாஹ் வாதிடுவார். 2வது சொன்னாங்க, அல்லாஹுடைய பேரை சொல்லி சத்தியம் செய்து வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை யாரு மீறுவாங்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாவே லாயராக மாறுவார், அல்லாவே லாயராக ஜட்ஜாக மாறி அந்த மனிதனுக்கு எதிராக அல்லாவே தீர்ப்பளிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வாழும் போது வாக்குகளை மீறாமல் கொடுத்த வாக்கை உயிர் போனாலும் பாதுகாத்து நடக்கக்கூடிய மக்களாக நம் இஸ்லாமிய உம்மத்தை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. யாளங்கட பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை மன்னித்தியா அல்லாஹ். வாக்கை பேணக்கூடியவர்களாக நீ குர்ஆனில் சொன்னதை போன்று வஊஃபு பில் அஹ்த் இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா என்ற இந்த வசனத்துக்கு ஏற்பதை போன்று வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருள் புரிவாயாக. யாளங்கட பாவங்களை, குற்றங்களை மன்னித்து குறிப்பாக எங்களுடைய நாட்டில் ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். மற்றும் அதை இனத்தவர்களோட புரிந்துணர்வோடு ஐக்கியத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பை தந்தியா அல்லாஹ். குறிப்பாக காஷ்மீர் மக்களுக்கு ஒரு விடுதலையை, ஒரு ஒரு சுமூகமாக ஒரு நிலைமையை, அவர்களுக்கு உன்னுடைய ரஹமத், என்னுடைய பதலை கொடுத்தருள் புரிவாயாக. எங்களுடைய பாவங்கள், குற்றங்களை மன்னித்து இந்த இடத்தில் ஒன்றாக இருப்பதை போன்று கியாமத்துடைய நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக நுழைந்து உன்னுடைய லிக்காவையும் உன்னுடைய ரிபாவையும் அடையக்கூடிய வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக.